அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வணங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 11 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழகத்தில் முதலில் செய்தி அறிக்கை. பிறகு செய்தி அரங்கில், வடமாகாண சபைக்கு தேர்வாகி இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்களில் 9 பேரை தவிர மற்றவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டுள்ளது குறித்த செய்திகள், தன்னிச்சையாக மத்திய சபை அமைக்கப்பட்டுள்ளது என்று எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் பற்றி இரா சம்பந்தர்.
முதலமைச்சர் என்ற வகையில் மாகாண சபை அமைச்சை அமைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. எந்த அளவுக்கு கட்சிகளுக்கு பிரித்தம் கொடுக்கக்கூடிய வகையில் தகமையின் அடிப்படையில் நேர்மையின் அடிப்படையில் அவர் சிலர் தெரிவு செய்தார், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்ட பெண்ணை இலங்கை பள்ளி ஒன்று வெளியேற்றியுள்ளது குறித்த செய்திகள், அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்பது குறித்த ஒரு செவி.
அரசாங்கம் இந்த திட்டத்தில் வேலை செஞ்சாதான் கூலி என்று அளவிட்டு பணம் கொடுக்கறதுக்கான நிலையை ஏற்படுத்தாத காரணத்தினாலதான் இந்த கூலி குறைஞ்சு போயிருக்கு. அது வந்து மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. மத்திய அரசு கூறியிருக்கிறது வந்து ஒரு நியாயமான கருத்து தான்.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இந்த ஆண்டின் அமைதிக்கான நொபேல் பரிசு ரசாயன ஆயுதங்களை ஒழிப்பதற்கான அமைப்புக்கு கிடைத்திருக்கிறது.
The Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2013 is to be awarded to the Organization for the Prohibition of Chemical Weapons.
நார்வேயின் தலைநகர் ஆஸ்லோவில் விருதினை அறிவித்த நோபல் குழுவினர் உலக அளவில் இருக்கும் ரசாயன ஆயுதங்களில் 80% அழித்ததற்காகவும், சிரியாவில் நடக்கும் உள்நாட்டுப் போருக்கு மத்தியிலும் அங்கிருக்கும் ரசாயன ஆயுதங்களை அழிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதற்காகவும் இந்த அமைப்பினை பாராட்டியிருக்கிறார்கள். ரசாயன ஆயுதங்களை அழிப்பது தொடர்பில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், இந்த இரு நாடுகளும் தங்களிடம் இருக்கும் ரசாயன ஆயுதங்களை அழிக்க வேண்டும் என்றும் இந்த பரிசை அறிவித்தவர்கள் கோரியிருக்கிறார்கள். OPCW என்ற அமைப்பு 1997 நிறுவப்பட்டது. ஆயுத ஒழிப்பு தொடர்பான உலகின் மிகவும் வெற்றிகரமான உடன்படிக்கைகளில் ஒன்றான ரசாயன ஆயுதங்கள் உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த அமைப்பு உருவானது என்பது குறிப்பிடத்தக்கது.
நாஜி காலத்து போர்க்குற்றவாளியான எரிக் பிரேபேக் இத்தாலியில் இன்று உயிரிழந்துள்ளார். அவருக்கு 100. ஹிட்லரின் SS படை அதிகாரியாக இருந்த இவர் ரோமில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தார். பிரேபேக் ஒருபோதும் தனது குற்றத்துக்காக வருந்தியது கிடையாது. தான் மேலிட உத்தரவையே செயற்படுத்தியதாக அவர் கூறியிருந்தார்.
Yes, I was there, but that was an assassin that was ordered by our command.
1944 நடந்த 300 மேற்பட்ட இத்தாலிய பொதுமக்களின் படுகொலை தொடர்பில் 1990 இறுதியில் இவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். அர்ஜென்டினாவில் பல தசாப்தங்களாக வாழ்ந்து வந்த அவர் பின்னர் இத்தாலியிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
லிபியாவின் முன்னாள் தலைவர் கர்னல் கடாஃபியின் ராணுவத்தின் புலனாய்வு படைத்தலைவர் அப்துல்லா அல் ஜெனூசி த ஹேகில் இருக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பதிலாக லிபியாவில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று லிபிய அரசு விடுத்த கோரிக்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இத்தகைய விசாரணையை தமது நாட்டில் நடத்த முடியும் என்று த ஹேகில் இருக்கும் நீதிபதிகளை ஒரு நாடு சம்மதிக்கச் செய்திருப்பது இதுவே முதல்முறை. அதே நேரம் கடாஃபியின் மகன் சைஃப் அல் இஸ்லாம் மீதான இதே போன்ற வழக்குகளை லிபியாவுக்குள் நடத்துவதற்கான தங்களின் நிபந்தனைகள் மற்றும் அளவுகோல்களை லிபிய அரசு அதிகாரிகள் இன்னமும் பூர்த்தி செய்யவில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது.
அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி ஆப்கானிஸ்தான் அதிபர் ஹமீத் கர்சாயுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக காபூல் சென்றிருக்கிறார். அடுத்த ஆண்டு ஆப்கானிஸ்தானிலிருந்து நேட்டோ தலைமையிலான படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் அமெரிக்க துருப்புக்கள் ஆப்கானிஸ்தானில் இருப்பது குறித்த இருதரப்பு பாதுகாப்பு உடன்பாட்டை பற்றி அவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாத இறுதிப் பகுதியில் இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா இறுதி வடிவம் கொடுத்து முடிக்க விரும்புகிறது. ஆனால் பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டை நிலையை எட்டிவிட்டன என்று செய்தியாளர்கள் கூறுகின்றனர். நேட்டோ படைகள் போரினால் களைத்து போன ஆப்கானிஸ்தானுக்கு ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவதில் தோல்வியடைந்து விட்டன என்று அதிபர் கர்சாய் குற்றஞ்சாட்டிய ஒரு சில நாட்களுக்கு பின்னர் இவர்களது சந்திப்பு நடக்க இருக்கிறது.
சீனாவின் முன்னாள் அதிபர் ஹூ ஜின்தாவுக்கு எதிரான இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பான வழக்கை விசாரிக்கப் போவதாக ஸ்பெயினில் இருக்கும் அதி உச்ச குற்றவியல் நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கிறது. திபெத்துக்கு பொறுப்பாக ஹூ ஜின்தாவ் இருந்த காலகட்டம் தொடர்பில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கும் திபெத்தியர்கள் சார்பில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் தற்போது ஸ்பானிய குடியுரிமை பெற்றவர். இந்த ஆண்டின் முற்பகுதியில் சீன அதிபர் பதவியிலிருந்து விலகிய ஹூ ஜின்தாவ் 20 முன்பு திபெத்துக்கு பொறுப்பாக இருந்தபோது அங்கு நடந்த கொடுமைகளுக்கு அவர்தான் பொறுப்பு என்று வழக்கு தொடுத்தவர்கள் குற்றம் அறிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் இந்த முடிவு தமக்கு வருத்தமளிப்பதாக சீனா தெரிவித்திருக்கிறது. சீன எதிர்ப்பு குழுக்களுக்கு மேடை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையை ஸ்பெயின் செய்ய வேண்டாம் என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார்.
அமெரிக்காவில் வரவு செலவு திட்டத்தை முன்னெடுக்க முடியாமல் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டை நிலையை முடிவு கொண்டு வரும் முயற்சியாக அதிபர் ஒபாமா குடியரசுக் கட்சி செனட்டர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். வடக்கு மாகாண சபைக்கு தேர்வான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் இன்று பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். இருந்தும் 9 பேர் நிகழ்வை புறக்கணித்திருக்கின்றனர். இதுகுறித்து யாழ்ப்பாணம் சென்றிருக்கின்ற நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடமாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களும் மாகாண அமைச்சர்களும் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோர் முன்னிலையில் இன்று காலை பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். தந்தை செல்வா சதுக்கத்தில் நடைபெற்ற மலரஞ்சல் நிகழ்வை அடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்திற்கு ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு முதலில் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது.
வடக்கு மாகாண சபை உறுப்பினர் என்ற பதவிக்கான
பின்னர் மாகாண சபையின் அமைச்சர்களும் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார்கள்.
பத்மநாதன் சத்தியலிங்கம் ஆகிய நான் வடமாகாண சபை அமைச்சர் என்ற பதவிக்கான கடமை.
இதேவேளை வடமாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் தெரிவான 9 உறுப்பினர்கள் இந்த பதவிப்பிரமாண நிகழ்வை புறக்கணித்திருந்தார்கள். இபிஆர்எல் அமைப்பிலிருந்து அமைச்சு பொறுப்பை ஏற்றுள்ள பி ஐங்கரநேசனை தவிர அந்த கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட தரப்பினர் இன்றைய பதவிப்பிரமாணத்தில் கலந்து கொண்டிருக்கவில்லை. அதேபோல் பிளாட் அமைப்பின் சித்தார்த்தன் மற்றும் டெலோ அமைப்பின் கே சிவாஜிலிங்கம் ஆகியோரும் பதவியேற்பு நிகழ்வை புறக்கணித்திருந்தார்கள். ஆயினும் டெலோ அமைப்பின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கநாதன் அவர்கள் பதவிப்பிரமாண நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்.
எங்களுடைய முதல் கடமை வடமாகாண சபையை நாங்கள் தற்போது அரசியல் சாஸ்திரத்தில் உள்ள சகல அதிகாரங்களையும் பயன்படுத்தி முறையாக இயங்க வைப்பதற்கு எங்களால் இயன்ற அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த நாட்டில் ஒரு நியாயமான நிரந்தரமான அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும்
என இங்கு உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள் தெரிவித்தார். இந்த நிகழ்வை சில மாகாண சபை உறுப்பினர்களும் இணையோரும் புறக்கணித்திருந்தமை பற்றியும் சம்பந்தன் அவர்கள் குறிப்பிட்டார்.
இன்றைக்கு நமது நண்பர்கள் சிலர் இங்கு வரவில்லை என்று நான் கூறினேன். அதையற்றி நான் மனவருத்தம் அடைகின்றேன். ஆனால் இவ்விதமான கசப்பு மனப்பான்மை எமது மனதில் இல்லை. முதலமைச்சர் என்ற வகையில் மாகாண சபை அமைச்சை அமைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. கட்சிகளுக்கு பிரித்தம் கொடுக்கக்கூடிய வகையில் தகமையின் அடிப்படையில் நேர்மையின் அடிப்படையில் அவர் சிலர் தெரிவு செய்தார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இந்த கடமை. எவரையும் அவர் புறக்கணிக்கவில்லை. எந்த அளவுக்கு எல்லா கட்சிகளுக்கும் பிரித்தம் கொடுத்து தனது அமைச்சர் சபையை அவர் தீர்மானித்தார். எங்களுடைய பலத்தினுடைய அத்திவாரம் எமது ஒற்றுமை. மக்கள் ஒற்றுமையாக நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த ஒற்றுமையை குலைப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள். இந்த நிகழ்வில் இறுதியுரையாற்றிய வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள்,
இதுவரை காலமும் அரசாங்க அதிகாரம் தம்மை சார்ந்திருந்தது என்ற மமதையில் பலர் தான் தோன்றித்தனமாக சுயநல நோக்குடன் மக்கள் நலத்தை கருதாது தீர்மானங்களை எடுத்ததாக அறிய வந்துள்ளது. அதே தவறுகளை நாங்களும் செய்வதால் பாதிக்கப்பட போவது எமது மக்கள். அவர்கள்தான் எமக்கு வாக்களித்து இந்த பதவியில் வீற்றிருக்க செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக அவர்களின் நல உரித்துக்கு மாறாக நாங்கள் இயங்கக்கூடாது என்பதில் எங்களுக்குள் கருத்தொருமைப்பாடு இருத்தல் அவசியம். எமது கட்சி ஒரு கூட்டு கட்சி. பலதரப்பட்ட மனோநிலையில் வளர்ந்த கட்சிகள் சேர்ந்தே இந்த கூட்டு கட்சியை அமைத்துள்ளோம். எங்கள் கடந்த காலம் எப்படி இருந்ததாயினும் இப்பொழுது நாங்கள் ஜனநாயக வாழ்க்கையில் காலடி பதித்துள்ளோம் என்பதை எந்த கட்சியினரும் மறக்க கூடாது.
மாகாண சபை உறுப்பினர்களின் பதவிப்பிரமாண வைபவத்தை ஏன் புறக்கணித்தீர்கள் என்று இபிஆர்எல்எஃப் கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கூடி பேசி அமைச்சுக்கள் தீர்மானிக்கப்படவில்லை. அமைச்சுக்கள் தமிழ் கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலரால் தீர்மானிக்கப்பட்டு அது முதலமைச்சருக்கு கூறப்பட்டது. அதன் பிரகாரம் தான் இந்த அமைச்சுக்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் தான் முடிவுகள் எடுப்பதாக கூறுவது அது உலகத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு விடயம். ஒரு நாளில் தீர்க்கப்பட வேண்டிய விடயம். இறுதி நாள் அறிவிக்கின்ற பொழுது பிரச்சனைகள் வராது, எல்லாமே அடங்கிவிடும். இது சம்பந்தனுடைய ஒரு ராஜதந்திரம். அதுதான் இங்கு வேலை செய்கின்றதே தவிர வேறு எதுவும் இல்லை.
அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யறதாக உத்தேசம்?
நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்க போறதில்லை. மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்கள் அங்கு போய் சாதாரணமாக உறுப்பினர்களாக இருந்து அவர் மக்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள். நாங்கள் ஒன்றும் அமைச்சுக்களை கேட்டு அங்கலாக்கவில்லை. ஆனால் அந்த முல்லைத்தீவு மக்களுக்கு ஒரு அமைச்சு பதவி தேவைப்பட்டது, அதனை நாங்கள் சொல்லியிருந்தோம்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
தற்போது யாழ்ப்பாணம் சென்றிருக்கும் நமது உபநியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய குறிப்பை கேட்டீர்கள். மாத்திரையில் கடந்த ஆண்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட 15 வயது மாணவி பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். பாதுகாப்பு காரணங்களால் தான் இந்த சிறுமி வேறு மாவட்டத்தில் உள்ள இந்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அச்சுறுத்தலுக்கு ஆளானதை அடுத்தே அந்த மாணவியை வெளியேற்றியதாக பள்ளி நிர்வாகம் கூறியிருக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் சார்ல்ஸ் ஹாவிலன் அனுப்பிய குறிப்பை தமிழ் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
தற்போது 15 வயதாகும் இந்த சிறுமியை கடந்த ஆண்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கியதாக நாட்டின் ஆளும் அரசாங்க கூட்டணியின் உள்ளூராட்சி மன்ற தலைவர் ஒருவர் மீது குற்றச்சாட்டு பதிவாகியிருக்கிறது. வழக்கு விசாரணை நடந்து வருகின்ற சூழ்நிலையில் அவர் தற்போது பிணையில் இருக்கிறார். தென்னிலங்கையில் மாத்திரை அக்குரச பகுதியைச் சேர்ந்த சிறுமியின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குடும்பத்தினர் அவரை வெளிமாவட்ட பள்ளிக்கூடம் ஒன்றில் சேர்த்துள்ளனர். ஆனால் தற்போது அந்த சிறுமியை பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேற்றியிருக்கின்ற பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் தமக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல்கள் வருவதாக கூறியிருக்கிறார். அதனால் மற்ற பள்ளிகளுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்றும் அவர் கூறுகிறார். இதனால் பள்ளிப் படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கின்ற சிறுமியின் பெற்றோர் நாட்டின் உச்சநீதிமன்றத்திடமே நீதி கேட்டு வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். மீண்டும் அதே பள்ளியில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் அல்லது பதிலுக்கு வேறு பள்ளிக்கூடம் வழங்கப்பட வேண்டும் என்றும் நட்டகீடு வேண்டும் என்றும் வழக்கில் கேட்டுக்
கொண்டுள்ளனர்.
அரசியலின் பிடியில் சிக்கி அப்பாவிகளான தாம் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சிறுமியின் தந்தை பிபிசியிடம் தெரிவித்தார். இலங்கையில் கடந்த ஆண்டில் மட்டும் சிறார்களுக்கு எதிராக சுமார் 3500 பாலியல் குற்றங்கள் இழைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் மிகச் சொற்பமானவர்களுக்கு எதிராகவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு எதிராகவே பெரும்பாலான பாலியல் வல்லுறவு மற்றும் வன்முறை குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவர்களில் குறைந்தது 2 உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் மீது வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. இந்த செய்திகளை வெளியிட முயன்ற ஊடகவியலாளர்கள் சிலர் அச்சுறுத்தல் காரணமாக சொந்த இருப்பிடங்களை விட்டே வெளியேற நேர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் ஐநாவின் சார்பில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இலங்கையின் மட்டக்களப்பில் 18 வயதுக்கு குறைவான பெண்கள் கர்ப்பம் தரிப்பது அதிகரித்திருப்பதாக குடும்ப சுகாதார வாரியம் நடத்திய ஆய்வு கண்டறிந்திருக்கிறது. தேசிய மட்டத்தில் இருப்பதை விட இது கணிசமான அளவு உயர்ந்திருக்கிறது. இது ஏன் என்பது குறித்த செய்தியை வழங்கினார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் 18 வயதுக்கும் குறைவான பெண் பிள்ளைகள் கர்ப்பம் அடைதல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து காணப்படுவதாக ஆய்வொன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது. குடும்ப சுகாதார வாரியமும் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சும் இணைந்து இந்த ஆய்வை மேற்கொண்டது. குறித்த ஆய்வின்படி தேசிய மட்டத்தில் 18 வயதுக்கும் குறைவான பெண்கள் கர்ப்பம் தரிப்பது 6.5 என்று கூறப்பட்டுள்ளது. மாவட்ட ரீதியாக நோக்கும் போது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகம் காணப்படுகின்றது. அதாவது 11.2 என்று அந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 18 வயதுக்கும் குறைவான பெண் பிள்ளைகள் கர்ப்பம் தரிப்பதை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்டத்தில் சகல பிரதேச செயலாளர்களுக்கும் குறித்த அமைச்சினால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த அதிகரிப்புக்கான காரணம் பற்றி அறிந்து கொள்ள மாவட்ட தாய் சேய் நல மருத்துவ அதிகாரி டாக்டர் இ ஸ்ரீநாத் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது,
இது வந்து மக்களுடைய கல்வி அறிவு அவர்களுடைய பொருளாதார நிலைமை என்பவற்றில் பிரதானமாக தங்கியிருக்கின்றது. உதாரணமாக கல்வி அறிவு அதிகரிக்கும் போது இந்த இளம் வயது திருமணங்கள் குறையும், அதன் அடிப்படையில் இளம் வயது கர்ப்பம் தரித்தலும் குறையும். அதன் அடிப்படையிலும் அடுத்தது பொருளாதார நிலைமை அதிகரிக்கின்ற போதும் இளம் வயது திருமணங்கள் குறைவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். ஏனென்றால் இப்ப இளம் வயது திருமணங்கள் நடைபெறுவதற்கு பிரதான காரணமாக தங்கியிருத்தல். ஒரு பெண் பொருளாதார அடிப்படையில் தங்கியிருக்கும் போது பெற்றோர் அந்த பெண்ணை இளம் வயதிலே திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள் தங்களுடைய எதிர்கால நலனுக்காக. அந்த இளம் வயது திருமணம் நடக்கின்ற போது இளம் வயது கர்ப்பம் தரித்தல் என்பது தானாகவே சமூக அடிப்படையில் திருமணம் முடித்த பெண் கர்ப்பம் உடனடியாக தரிக்க வேண்டும் என்று உறவினர்களும் சமூகம் எதிர்பார்க்கின்ற அடிப்படையில் கர்ப்பம் தரித்தல் நடைபெறுகின்றது. ஆகவே நாங்கள் கல்வி அறிவை கூட்டுவதன் மூலமும் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதன் மூலமும் இந்த இளம் வயது கர்ப்பம் தரித்தலை தடுக்க முடியுமே
என்று கூறிய அவர், 18 வயதுக்கும் குறைவான பெண்கள் கர்ப்பம் தரிப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி குறிப்பிடுகையில்,
ஆய்வின் அடிப்படையில் கர்ப்பம் தூண்டிய குருதிய முக்கம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது, மற்றும் குழந்தைக்கு போஷணையின்மை மற்றது குழந்தையின் வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இளம் வயது பெண் ஒரு குருதிச்சுவையால் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம், மற்றது இளம் வயதில் வந்து அவர் சரியான உடற்துணி சுட்டியை அடையாதவராக இருக்கலாம். இதன் காரணமாக போஷணை குறைபாடுடைய குழந்தைகள், நிறை குறைந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் மிக அதிகமாக இருக்கின்றது
என்று கூறிய டாக்டர் இ ஸ்ரீநாத், போர்க்காலத்தில் இடம்பெற்ற இளவயது திருமணம் மற்றும் கர்ப்பம் தரித்தல் வீதத்துடன் ஒப்பிடும் போது இது குறைவானது என்றும் சுட்டிக்காட்டினார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் அவிசாவளை பென்ரித் ரப்பர் தோட்டத்தில் குடிநீர் விநியோகத்திற்கான குளோரின் குழாயில் ஏற்பட்ட கசிவினால் பாதிக்கப்பட்ட சுமார் 300 குடும்பங்களுக்கு இன்னமும் அதிகாரிகள் உரிய இருப்பிடங்களை வழங்கவில்லை என்று இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்கிறது. குளோரின் வாயுவினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பியிருக்கின்ற சிவகுமார் என்ற இளைஞரிடம் இது தொடர்பாக பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
சார், அன்னைக்கு இருந்த வாக்குல 8:30 இருக்கும் சார், இந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்சு நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். படாபாடுபட்ட ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு நின்றுட்டோம். நாங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம், 75 பிள்ளைங்க, வயசு போனவங்க எல்லாமே ரொம்ப பாதிப்படி, எல்லாம் மொத்தம் 300 பேர் எல்லாமே. இப்போதைக்கு இன்னொரு 3 பேர் போல ஐசியுலயும் இருக்காங்க. எங்களுக்கு அந்த கேஸ் வாய்ப்புனால சார் ஒன்னும் மூச்சு எடுத்துக்கொள்ள ஏழல, மொத்தமே இருமி ரத்தமும் வாந்தியமாவே வந்துருச்சு எங்களுக்கு. நாங்க ஒரு 2 hours அந்த மாதிரி இருந்தோம் சார் ஹாஸ்பிட்டலுக்கு
போயிருக்கோம். 2 hours ஆயிருக்கு.
இப்ப இருக்க நிலைமை சொன்னா சார், நாங்க வீடு வாசல்லாம் நிறைய இழந்து வீட்டுங்களுக்கு போக இல்லாம, சாப்பாடு தண்ணி கூட ஒழுங்கா இல்லாம நாங்க தவிர்த்துட்டு இருக்கோம் சார். சமைச்சு கூட சாப்பிடறதுக்கு எங்களுக்கு வீடு வசதிக்கு முடியாது, வீட்டுக்கு போகவும் முடியாது கேஸ் நடத்தோம். நாங்க
இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்க இப்ப? அங்க
300 குடும்பங்கள் இருக்கு, பாதிக்கப்பட்டது 300 பேர். கொஞ்சம் ஏண்ட பாரு, கொடிய மாறு நிறைய பேர் அங்கிட்டு ஓடிட்டாங்க. அவங்க
பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் இப்ப எங்க தங்கி இருக்காங்க?
எல்லாரும் ஒரு அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுல, இதே எஸ்டேட்டுங்கள்ல மத்த மத்த இடத்துங்கள்ல தாங்க சார் எல்லாம் தங்கி இருக்கோம்.
இப்ப ஆக்களோட நிலைமை எப்படி இருக்குது?
இப்பவே ஆட்களோட நிலைமை, ஒவ்வொருத்தவங்களுக்கு திடீர்னு வாந்தி, மத்தது தலை சுத்து இப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களும் திடீர் திடீர்னு கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. அவங்களையும் இப்ப நாங்க ஒருத்தவங்க அந்த ட்ரீவில பிடிச்சி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுகிட்டு போறோம். இருந்து இந்த வாக்குல நல்ல சுகம் யாருக்குமே இல்ல சார். நான் உங்களோட காய்ச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கும் இந்த அடி வயிறு நெஞ்சி இதெல்லாம் வலிதான்.
இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது, அந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன கோரிக்கை படுத்தீர்கள்
சார்? எங்களுக்கு இந்த இருப்பதற்கு எங்களுக்கு வேற எங்கேயாவது நகட்டி கொடுக்க சொல்லி மாத்தி, அதாவது இந்த இதுல இப்போதைக்கு இருக்க முடியாது. இது அவங்க பல மில்லியன் கணக்குல செலவழிச்சனால அது அவங்களால அகட்ட முடியாதுன்னு சொல்றாங்க சார். சாதாரண ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இல்ல சார், பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது இந்த தண்ணி ப்ராஜெக்ட். ஆமா, ஒரு விசால முழு ஏரியாவுக்கே ஒரு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இதால எங்களுக்கு எஸ்டேட்டுக்கு எந்த விதமான தண்ணியோ எதுவுமே கொடுத்தது இல்லை. இதுல இருந்து பெண்டுக்கு மக்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரி நீர் விநியோகம் இல்லவே இல்லை சார், அறவே இல்லை. நாங்க இந்த கிணத்துலயும் இந்த நாங்க வேறையா பட்டா போட்டு ஒரு நகரசபை மூலியமா ஒரு கான்ல தண்ணி எடுத்து கொடுத்து அந்த தண்ணியை தான் சார் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஓட்ட போர்ட்ல இருந்து எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த தோட்ட அதிகாரிக்கு கூட இதுல இருந்து இன்னும் கொடுக்கல சார்.
அப்ப இந்த தண்ணி எல்லாம் யாருக்கு போகுது?
இந்த தண்ணி எல்லாம் அவுட்டேஷன் தான் சார் போகுது. எல்லாம் அவிசா எல்லாம் அவுட்டேஷன்.
உங்களை வந்து சுகாதார அதிகாரிகள் தோட்டத்துக்கு வந்து பார்வையிட்டார்களா?
யாரும் வந்து பார்வையிடல சார். இந்த சுகாதார அதிகாரிகளும் யாரும் இந்த வரைக்கும் வரல. இப்ப அதிகாரி வந்து பாக்க, தோட்ட அதிகாரி மட்டும்தான்.
இப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, வந்து பார்த்த தலைவர்கள் என்ன சொல்லி சென்றிருக்கார்கள்?
எல்லாம் பார்த்துட்டு தான் போறாங்க, அப்பதான் தெரிவிக்கிறாங்க. ஆனா இன்னும் எங்களுக்கு சரியான முடிவு எதுவுமே இன்ன வரைக்கும் தெரியல சார். எங்களுக்கு ஒரு எந்த விதமான முடிவும் எங்களுக்கு இன்னும் கொடுக்கல சார்.
குளோரின் வாயுனால் பாதிக்கப்பட்ட இளைஞர் சிவகுமார் அளித்த செவி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை பெரும் புயல் ஒன்று நாளை தாக்கும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடலோர ஆந்திரா மற்றும் ஒரிசாவில் வசிக்கும் பல ஆயிரம் பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றனர். வங்கக்கடலில் உருவாகியிருக்கின்ற பைலின் புயல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. கரையிலிருந்து 450 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கின்ற இந்த புயல் சனிக்கிழமை மாலை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சமயத்தில் வேகமாக காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும். இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் டாக்டர் எல் எஸ் ராத்தோர்,
The storm intensity is at the T scale T6.0, meaning that it has a wind speed of about 200 to 220 kilometer per hour.
இந்த புயலின் தீவிரத்தன்மை T6.0 என்ற நிலையில் இருக்கிறது. அதாவது காற்றின் வேகம் 200 முதல் 220 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது ஒரிசா ஆந்திர எல்லையில் கடலை கடக்கும். கலிங்கப்பட்டினத்திற்கும் பாரதீப்புக்கும் இடையே புயல் கரையை கடக்கும். நாளை மாலை கோபால்பூர் பகுதியில் புயல் கரையை கடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார் டாக்டர் ராத்தோர். மீட்புப் பணிகளை செய்ய இராணுவம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. புயல் காற்றின் வேகம் 240 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கும் என்று அமெரிக்க கடற்படையின் கணிப்பு கூறியிருப்பதால் புயல் குறித்த பீதி அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே பல இடங்களில் கனமழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் சில கடலோர இடங்களில் 25 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தமிழகத்தில் சரியாக அமல்படுத்தப்படவில்லை என்று மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருக்கின்றார். தமிழகத்தில்தான் இந்த திட்டத்தின் கீழ் வேலை செய்யும் மக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட 148 ரூபாய் என்ற ஊதியத்திற்கு மாறாக நாளொன்றுக்கு 70 ரூபாய் மட்டுமே தரப்படுகிறது. மேலும் இந்த பணம் கூட திட்ட விதிமுறைகளில் கூறப்பட்டது போல வங்கிகள் மூலம் தரப்படாமல் நேரடியாக ரொக்கமாக தரப்படுகிறது. தமிழகத்தில் இந்த திட்டத்தின் மூலம் நீடித்து நிற்கக்கூடிய அசையா சொத்துக்கள் உருவாக்கப்படவில்லை என்று 3 முக்கிய குற்றச்சாட்டுகளை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் முன்வைத்திருக்கின்றார். இந்த விமர்சனங்கள் சரியானவைதானா என்று தமிழகத்தில் இந்த திட்ட அமல்பாட்டை கவனித்து வரும் தென்னிந்திய விவசாய இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பின் அமைப்பாளரான எஸ் கண்ணையன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
அமைச்சருடைய விமர்சனம் சரியானது. காரணம், இந்த திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த விமர்சனத்தை நாங்களும் முன்வைச்சிருக்கிறோம்.
என்ன நடக்கிறது நினைக்கிறீர்கள்?
காரணம் என்னன்னா, இது வந்து அசையா சொத்தை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான 2 அம்சங்கள். ஒன்னு வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல மேற்பார்வை இருக்கணும். வேலை செய்யறவங்களுக்கு ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால அந்த அம்மையார் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து வேலை செய்யறதுக்கான பொருள்கள் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அதாவது வேலை செய்யறதுக்கான மண்வெட்டி, கடப்பாறை போன்றதெல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அது கூட கொடுக்கல. ரெண்டாவது வந்து வேலை செய்யக்கூடிய இடத்தை நிர்வாகம் பண்றதுக்காக அரசாங்கம் தனியாவே வந்து மாநில அளவுல ஒரு ஆணையரை போடணும்னு சொல்லி கீழே வரைக்கும் பஞ்சாயத்து அளவுல நடக்கக்கூடிய இடத்துல இதை மேற்பார்வை பாக்குறதுக்காக தனியா வந்து ஆட்களை போடணும். அதை வந்து தமிழக அரசு பண்ணல. ரெண்டாவது, தொழில்நுட்ப ரீதியான அதிகாரிகள், குறிப்பா வந்து பொறியாளர்கள், வட்டார அலுவலகங்கள் இருக்கக்கூடிய பொறியாளர்கள் வந்து என்ஆர்இஜிஏ திட்டத்தின் மூலம் சம்பளம் வாங்கினா கூட அவங்க வேற வேலைக்கு பயன்படுத்தப்படுறாங்க. இதுக்குன்னு தனியா வட்டார வளர்ச்சி அதிகாரி, இதுக்குன்னு தனியா பொறியாளர்கள், தனியா வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல மேற்பார்வையாளர், மாநில அளவுல வந்து தனியா ஆணையாளர் போடணும்னு மத்திய அரசு சொல்லுது. அதை தமிழக அரசு பின்பற்றல.
எனவே அசையா சொத்துக்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு சமுதாய நலக்கூடம் ஒன்று கட்டணும் அல்லது ஒரு ஏரியை வந்து ஆழப்படுத்தணும் அந்த மாதிரியான நோக்கங்கள்லாம் நிறைவேறலைங்கிறீங்களா? இந்த திட்டத்தின் மூலம் செய்யப்படுகின்ற பணிகளை வைத்து
தமிழ்நாடு தான் இந்திய அளவில் இந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய முன்னோடி மாநிலமாக இருக்குங்கிற ஒரு கருத்தை நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இங்கே பிரச்சனைன்னு என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மண்ணை வெட்டக்கூடிய வேலைகள், அதாவது ஏரியை ஆழப்படுத்துதல், சாலை கிராமப்புற சாலைகளை போடுதல், மயானங்களுக்கு வந்து சாலைகளை வந்து இணைப்பு சாலைகளை போடுதல், இது போன்ற திட்டங்களை மட்டும்தான் தமிழக அரசு நிறைவேற்றி வருது. குறிப்பா வந்து கட்டடம் கட்டக்கூடிய வேலைகள், தொழில்நுட்ப அறிவு தேவைப்படக்கூடிய வேலைகளை வந்து தமிழக அரசு ஆரம்பத்திலேயே தவிர்த்து வந்திருக்கு. அது ஒரு நல்ல விஷயம்தான். தற்சமயம் மட்டுமே வந்து விவசாயத்திலையும் இதை பயன்படுத்தலாம்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனா விவசாயம் அல்லாத விஷயங்கள்ல இந்த சொத்துக்கள் சிறப்பாக அமுல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் சொன்ன காரணங்கள் தான். இதனாலேயே வந்து கூலியும் குறைவா வழங்கப்படுது.
அமைச்சர் வந்து மற்ற 2 விமர்சனங்களை நீ சொல்லியிருக்கிறார். அதிலே நீங்கள் சொன்ன விஷயம் ஒன்று, அதாவது தமிழ்நாட்டிலே இப்போ கிட்டத்தட்ட 1600 பஞ்சாயத்துகளிலே தமிழ்நாட்டுக்கென்று பரிந்துரைக்கப்பட்ட அந்த கூலி வந்து தரப்படுவதில்லை, 70 ரூபாய் தான் தரப்படுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். இரண்டாவதாக, இந்த பணம் பொதுவாக இந்த எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் என்ற முறையிலே நடப்பதில்லை, நேரடியாக பணத்தை வந்து தரும் அந்த முறைதான் பின்பற்றப்படுகிறது என்றும் அவர் குறை கூறியிருக்கிறார். தமிழ்நாடு போன்ற வங்கி வலையமைப்பு மிகவும் வந்து ஒரு முன்னேறி இருக்கின்ற ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி கேஷ் பேமெண்ட் தர வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் கேட்டிருக்கிறார். இந்த 2 விமர்சனங்களுக்கு உங்களது கருத்து என்ன?
அதாவது வந்து இந்த கூலி குறைவா கொடுத்திருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் குறைவா கொடுத்திருக்காங்க. அது கூட எப்படி கொடுத்திருக்கிறாங்கன்னா, முறையா அந்த வேலையை அளந்து இந்த வேலை செஞ்சீங்கன்னா இவ்வளவு கூலி, இதை விட அதிகமா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிக கூலி அப்படிங்கறது வந்து வேலை இடத்துல பணியாளர்கள் மத்தியில வந்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இவங்க பண்ணல. இந்த அதிகாரிகள் குத்து மதிப்பா, இன்னைக்கு 70 ரூபாய் உங்களுக்கு, 80 ரூபாய் தான், நீங்க சரியா வேலை செய்யல, அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை வந்து பயன்படுத்திதான் கூலியை குறைச்சிருக்கிறாங்க. வேலையும் மக்கள் செய்யல. அதுக்கு காரணம் என்னன்னா, துல்லியமா இவ்வளவு வேலை செஞ்சா இவ்வளவு கூலி கிடைக்கும்ங்கிற ஒரு நிலை ஏற்படுத்தப்படாத காரணத்தினால. அது இல்லாம திமுக ஆட்சியினுடைய கடைசி கட்டத்துல கூலியை வந்து வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் கொடுக்கறது, அதாவது வேஜ் டெலிவரி ஸ்கீம், அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. அதையே இவங்களும் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்க. இதனுடைய காரணமா, அதாவது அரசாங்கம் இந்த திட்டத்துல வேலை செஞ்சாதான் கூலி, இந்த வேலை செஞ்சீங்கன்னா இவ்வளவு கூலி என்று அளவிட்டு பணம் கொடுக்கறதுக்கான நிலையை ஏற்படுத்தாத காரணத்தினாலதான் இந்த கூலி குறைஞ்சு போயிருக்கு. அது வந்து மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கு கூறியிருக்கிறது வந்து ஒரு நியாயமான கருத்து தான். வங்கி மூலமா பணம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னா, தமிழகத்துலதான் வங்கிகள் அதிகமா இருக்கு. இருந்தா கூட மக்கள் வங்கிக்கு போறதுக்கு ரொம்ப தொலைவா போக வேண்டியிருக்கு. வங்கிக்கு 200 ரூபாய் கூலி வாங்கறதுக்காக ஒரு நாள் போக வேண்டியிருக்கு. அந்த ஒரு நாளை வந்து நான் நிறைய இடங்கள்ல, வேலை இடங்கள்ல போய் பார்த்தப்போ, அந்த இடங்கள்ல பணிக்கு வந்ததாக அந்த வருகை பதிவேட்டுல அந்த பணியாளர்களை பதிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து வங்கிக்கு அனுப்பியிருக்காங்க. இதுவும் வந்து வேலையினுடைய அளவு, சொத்தினுடைய அளவு குறையிருக்கு. வாரத்துல ஒரு நாள் இவங்க வேலை செய்யாமயே வங்கிக்கு போயிட்டு வர்றதுனால வேலை அளவு குறைஞ்சிருக்கு. என்னுடைய கருத்துப்படி தமிழகத்துல நேரடியா காசு கொடுத்தா கூட அதை வந்து மத்திய அரசு பெருசா கருத வேண்டியதில்லை.
தென்னிந்திய விவசாய இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் அமைப்பாளர் எஸ் கண்ணையன், தென் தமிழகத்தில் செயல்படும் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மூவர் அந்த கல்லூரியின் முதல்வரை கொலை செய்தமைக்காக கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து நேற்றைய நிகழ்ச்சியில் கேட்டோம். மாணவர்களை கல்லூரி முதல்வரை வெட்டி கொலை செய்தது சம்பவம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்ற சம்பவங்கள் நடக்க காரணம் என்ன என்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் தங்கராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நம்மளோட சொசைட்டியோட சமுதாய சீரழிவுல இது ஒரு அங்கம், ஒரு எடுத்துக்காட்டியது வந்து நம்பர் ஒன், பாடம் புகட்டக்கூடிய எல்லா துறைகளுமே வந்து இன்னைக்கு அவனுக்கு வந்து முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டதுன்னு தான் சொல்லலாம். குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அன்னைக்கு இருந்த மாரல் வேல்யூஸ் இன்னைக்கு டிகிரேட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு போகும்போது பையன் வந்து கல்வி கூடத்துக்கு போறான். கல்வி கூடம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இந்த மாரல் வேல்யூஸோ உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கக்கூடிய இடமா இல்லை. ஏன் அப்படின்னா கல்வி வந்து இன்னைக்கு ஒரு வியாபாரம் ஆயிருச்சு. இன்னைக்கு ஒரு சினிமா பார்த்தோம் அப்படின்னா எல்லா சினிமாலையும் அருவாள் இருக்கிறதும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்காதவன் வந்து ஒரு ஹீரோயிசம் பண்றது, அவன் கொலை பண்றதோ விடுறதோ வந்து மேக் இட் சோ சிம்பிள் தேர். ஒழுக்கத்தை கற்றுக்கு கொடுக்கக்கூடிய அவன் இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து இன்னைக்கு அவனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது.
நீங்கள் சமூகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நிலைமை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், அது குறித்து அதன் மீது பழி போடுகிறீர்கள். ஆனால் கடந்த ஒரு 15 ஆண்டுகள் வரை மருத்துவம் பொறியியல் என்பது மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மிக அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் குறைந்தபட்ச மதிப்பெண்களை எடுத்து பாஸ் செய்தாலேயே பொறியியல் கல்லூரிக்கு சேர முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. பொறியியல் கல்லூரிகள் எக்கச்சக்கமாக வந்ததும் பொறியியல் மாணவர்களுடைய தரம் பற்றி கவலை இல்லாத ஒரு போக்கு இருப்பதும் தான் இந்த நிலைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
முற்றிலும் உண்மை, 100%-120% உண்மைதான். அதுல வந்து தனியார் மயம் ஆகுவதற்கும் வியாபாரமயம் ஆகுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப அமெரிக்கால வந்து எல்லாமே தனியார் மயம் தான், பட் வியாபாரமயம் கிடையாது.
அகாடமிக் கல்ச்சரை உறுதி செய்ய வேண்டிய அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற அமைப்பும் ஏஐசிடிஇ போன்ற அமைப்புகளும் முற்றிலுமாக செயல்படாமல் இருக்கின்றன என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்?
நான் ஒரு முன்னாள் துணைவேந்தர்ங்கிற முறையிலுமே நான் சொல்றேன், அமைப்போட முற்றிலுமான தோல்வி அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அப்படி பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு கல்வி திட்டம் வெற்றி அடையணும்னா முக்கியமான காரணம் வந்து நல்ல ஆசிரியர்கள் தான். அதுல வந்து யாருமே கவனம் செலுத்தல. இன்னைக்கு உள்ள மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா, ஆசிரியர் வந்து முதல் நாள் படிக்கிறாரு, மாணவன் வந்து மறுநாள் படிக்கிறான். எனக்கு சிவில் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் அவரோட அனுபவம் சொல்லிக் கொடுத்தாரு, ஹி ஹஸ் டிசைன் 100 பில்டிங்ஸ். அவருக்கு டிசைன்னா என்ன, ஐ மீன் கட்டடம் கட்டுறது எப்படி, அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கறது அவரோட அனுபவ பூர்வமா இருந்தாரு. அப்போ வந்து நான் கிளாஸ்க்கு போகும்போது எனக்கு புஸ்தகத்துல இல்லாததெல்லாம் அவர் சொல்லி தர்றாரு. அவர் கிளாஸ்ல போய் நான் உட்கார்ந்து இருந்தேன்னா அந்த வகுப்பறையில இருக்கிறதுனால எனக்கு நன்மை இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியும். சோ அந்த ஒரு மரியாதை அவர் மேல எப்பயுமே உண்டா, அந்த மரியாதையை இன்னைக்கு வந்து வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இல்லை. மாணவர்களோட நலனிலே அக்கறை செலுத்துறதும் இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு.
இனி தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு ரசாயன ஆயுதங்களை ஒழிப்பதற்கான அமைப்புக்கு கிடைத்திருக்கிறது. நாஜி காலத்து போர்க்குற்றவாளியான எரிக் பிரபேக் இத்தாலியில் இன்று உயிரிழந்துள்ளார். அவருக்கு 100 வயதாகிறது.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.